Thank you, President Monson. We love and sustain you. My dear brothers and sisters,
அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் நமது ஆவிக்குரிய பிழைத்திருத்தலுக்கு முக்கிய கொள்கையை கலந்துரையாட விரும்புகிறேன். நம்மை சுற்றியுள்ள சோகங்களும் வசைகளும் அதிகரிப்பதால் மட்டுமே இந்த கொள்கை மிக முக்கியமாக இருக்கிறது. இவை கடைசி நாட்கள். ஆகவே தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் பார்க்கும் போது நம்மில் ஒருவரும் ஆச்சரியப்பட மாட்டோம். அநேக தீர்க்க தரிசிகள் ஐசையா, பாவுல், நீஃபை, மார்பன் உள்ளிட்டோர் அழிவின் காலங்கள் வரும். நமது நாட்களில் உலகம் முழுவதும் குழப்பமாக இருக்கும். மனுஷர் தற்பிரியராயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியபுறம் இருப்பார்கள். சத்துருவின் வேலைகளை செய்யும் சாத்தானின் வேலைக்காரர்களாக அநேகர் மாறுவார்கள். உண்மையாகவே நீங்களும் நானும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் போராடுவோம். தேசங்களுக்கு மத்தியில் பிரச்சனை அதிகரிக்கும் போது, கோழைகளான தீவிரவாதிகள் ஒற்றுமை இல்லாதவர்களை கொல்லும் போது, வியாபாரம் முதல் அரசாங்கம் வரை எல்லாவற்றிலும் ஊழல் பொதுவாக அதிகரிக்கும் போது நமக்கு எது உதவக்கூடும்? இந்த கடைசி நாட்களில் வாழ்வதில் தனிப்பட்ட போராட்டங்களும் கடுமையான சவால்களுடன் நமக்கு எது உதவ முடியும்? ஆவிக்குரிய பிழைத்திருத்தலுக்கு தீர்க்க தரிசி லீஹை ஒரு கொள்கையை போதித்தான். முதலில் அவனது சூழ்நிலையை கருத்தில் கொள்ளுங்கள். எருசலேமில் சத்தியத்தை பிரசங்கத்திற்காக அவன் துன்புறுத்தப்பட்டு தன் ஐஸ்வர்யங்களை விட்டுவிட்டு வனந்தரத்தில் உள்ள தன் குடும்பத்துடன் ஓட கட்டளை கொடுக்கப்பட்டான். அவன் கூடாரத்தில் வசித்தான். தெரியாத இலக்குக்கு போகும் வழியில் கிடைக்கும் உணவில் பிழைத்திருந்தது. கர்த்தரின் போதனைகளுக்கு எதிராக தன் இரு குமாரர்களாகிய லேமனும் லேமுவும் கலகம் செய்தது. தங்கள் சகோதரர்களாகிய நீபையும் சாமையையும் தாக்குவதை பார்த்தார்கள். எதிர்ப்பையும் ஆர்வத்தையும் மனவேதனையும் அழியையும் ஏமாற்றத்தையும் துயரத்தையும் லீஹை தெளிவாக அறிந்தான். எனினும் அவன் தைரியமாகவும் தயக்கமுன்றி கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட கொள்கையை அறிவித்தான். சந்தோஷமாயிருக்கவே மனுஷன் பிழைத்திருக்கிறான். கற்பனை செய்யுங்கள். இங்கு அந்நியத்தில் நமது வாழ்க்கையின் தன்மையையும் நோக்கத்தையும் விவரிக்க அவன் உபயோகப்படுத்தியிருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அவன் சந்தோஷம் என்ற வார்த்தை தெரிந்து கொண்டான். வாழ்க்கை மாற்று வழிகளாலும் முற்று சந்துக்களாலும் பாடுகளாலும் எல்லா விதமான சவால்களுக்கும் நிறைந்திருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் அது போன்ற இடுக்கட்டுகளும் கோபமும் விரக்தியும் கிட்டத்தட்ட நம்மை விழுங்கின கடினமான நேரங்கள் இருந்தன. ஆயினும் இங்கு சந்தோஷம் கொள்ளவோ இருக்கின்றோம்? ஆம். பதில் ஒரு அழுத்தமான ஆம். ஆனால் அது எப்படி சாத்தியம்? நமக்காக பரலோக பிதா வைத்திருக்கிற சந்தோஷத்தை நாம் பெற என்ன செய்ய வேண்டும்? எலிசா ஆர் ஸ்னோ, ஒத்தாசை சங்க இரண்டாம் பொது தலைமை தலைவர், ஒரு திடமான பதில் அளித்தார். 1838 கொடிய குளிர்கால தொடக்கத்தில் வெளிப்பட்ட மிசூரியின் தீய வெளியேற்றம் ஆயினித்தியம் அவரும் பிற பரிசுத்தவான்களும் அந்த குளிர்காலத்திலேயே வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஒரு மாலையில் எலிசாவின் குடும்பம் அகதி பரிசுத்தவான்களால் பயன்படுத்தப்பட்ட மர அறையில் தங்கினார்கள். கட்டைகளுக்கு மத்தியில் இருந்த சக்கைகளில் அதிகம் அவர்களுக்கு முன்னால் சென்றவர்களால் எரித்து எரிக்கப்பட்டிருந்தது. ஆகையால் பூனை நுழையும் அளவுக்கு கட்டைகளுக்கு இடையே பெரிய இடைவெளி இருந்தது. கடும் குளிராயிருந்தது. அவர்களது உணவு கெட்டியாக உரைத்திருந்தது. ஒரு இரவில் 80 பேர் வரை அந்த சிறு 20 சதுர அடி அறையில் உடலை குறுக்கி படுத்திருந்தனர். வெப்பமாக இருக்க அநேகர் முயன்று உட்கார்ந்து அல்லது நின்று கொண்டிருந்தனர். வெளியில் ஒரு குழுவினர் கர்ச்சிக்கும் தீயை சுற்றி கூடி சிலர் பாட்டுக்கள் பாட உருளைக்கிழங்குகளை சுட்டுக் கொண்டிருந்தனர். எலிசா பதிவு செய்தார், ஒரு முடையிலும் உரையிடலும் கேட்கப்படவில்லை. அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். தெரியாதவர்கள், தோற்றத்திலிருந்து கணித்தல், துரத்தப்பட்ட தேசமற்றோர் குழு என்பதை விட சந்தோஷமான பயணிகள் என நினைத்திருக்கலாம். எலிசாவின் களைப்பு மிக்க எலும்பை உரைய வைக்கும் செய்தி மிக நேர்மையாயிருந்தது. அவர் அறிவித்தார், அது மிக மகிழ்ச்சியான இரவு. எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அவ்வளவுதான், பரிசுத்தவான்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மோசமான நாள், மோசமான வாரம், மோசமான வருடத்திலும் கூட நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் நமது வாழ்க்கையில் முக்கியமாக செய்ய வேண்டியவற்றிலும் நாம் அடையும் சந்தோஷத்திற்கு தொடர்பில்லை. தேவனின் இரட்சிப்பின் திட்டத்திலும் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சுவிசேஷத்திலும் நாம் நமது வாழ்க்கை மையப்படுத்தும் போது நமது வாழ்வில் எது நடக்கிறதோ அல்லது நடக்கவில்லையோ அது பொருட்டின்றி நாம் சந்தோஷமாயிருக்க முடியும். சந்தோஷம் அவரிடத்தில் இருந்து அவர் நிமித்தம் வருகிறது. அவர் அனைத்து சந்தோஷத்தின் ஆதாரம். கிறிஸ்துமஸ் சமயத்தில் நாம் ஜாய் டு த வேர்ல்ட், த லார்ட் இஸ் கம் பாடும்போது அதை உணர்கிறோம். ஏனெனில் பிற்கால பரிசுத்தவான்களுக்கு இயேசு கிறிஸ்துவே சந்தோஷம். இதனால்தான் நமது ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வீட்டை விட்டு செல்கிறார்கள். அவர்களது இலக்கு சபை அகத்தினர்களின் எண்ணிக்கையை கூட்டு விடுவதில்லை. மாறாக நமது ஊழியக்காரர்கள் உலகத்தின் ஜனங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வர போதித்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். எல்லா பதிப்புக்கும் மேலான சமாதானத்தை இரட்சகர் கொடுத்து போலவே மனித தர்க்கத்தையும் அனித்திய அறிவையும் கடந்து விசாலமான சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறார். உதாரணமாக, குணமாக்க இயலாத வியாதியால் உங்கள் குழந்தை கஷ்டப்படும் போது, அல்லது உங்கள் வேலையை இழக்கும் போது, அல்லது உங்கள் இணை உங்களை ஏமாற்றும் போது சந்தோஷமாய் இருப்பது சாத்தியமாக தோன்றாது. இருப்பினும் சரியாக இரட்சகர் கொடுக்கும் சந்தோஷம் அதுதான். நமது கஷ்டங்கள் கொஞ்ச காலத்துக்கே நமது நன்மைக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என உறுதி செய்கிற அவர் சந்தோஷம் நிலையானது. நாம் எப்படி அந்த சந்தோஷத்தை அடையலாம்? விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஒவ்வொரு சிந்தனையிலும் நாம் தொடங்கலாம். நமது ஜெபங்களும் அவரிடம் நமது பரலோக பிதாவிடனும் நாம் செய்த உடன்படிக்கைகளை காத்து கொள்வதாலும் நாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம். இரட்சகர் நமக்கு மென்மேலும் உண்மையாகவே இருப்பதாலும் அவரது சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்பட கேட்பதாலும் நமது சந்தோஷம் அதிகரிக்கும். சந்தோஷம் வல்லமையானது. சந்தோஷத்தில் கவனம் வைப்பது நமது வாழ்க்கையிலே தேவ வல்லமையை கொண்டு வருகிறது. எல்லாவற்றையும் போல இயேசு கிறிஸ்துவே நமது ஒரே உதாரணம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை சகித்தார். அது பற்றி சிந்தியுங்கள். பூமியில் எப்போதும் சகித்து கொள்ளப்பட்ட மிக வேதனையான அனுபவத்தை அவர் சகித்து கொள்ளும் பொருட்டு நமது இரட்சகர் சந்தோஷத்தில் கவனம் செலுத்தினார். அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் எது? கண்டிப்பாக அதில் சுத்தரிகரித்தால் குணமாக்குதல் மற்றும் நம்மை பலப்படுத்தும் சந்தோஷம் அடங்கியுள்ளது. மனம் திரும்பும் அனைவரின் பாவங்களுக்கு விலை கொடுக்கும் சந்தோஷம் நமது பரலோக பெற்றோருடனும் குடும்பத்தினருடனும் வாழ சுத்தமாக தகுதியாகவும் நீங்களும் நானும் வீட்டுக்கு திரும்ப சாத்தியமாக்கும் சந்தோஷம். நமக்கு அல்லது நாம் நேசிக்கிறவர்களுக்கு வருகிற சந்தோஷத்தில் நாம் கவனம் செலுத்தினால் நாம் தற்போது அதிகமாயும் வலிமிகுந்ததாயும் பயமுறுத்துவதாயும் நியமற்றதாயும் சாத்தியமற்றதாயும் தோன்றும். எதை சகித்திருக்க முடியும்? ஒரு விசேஷித்த சூழ்நிலையில் ஒரு தகப்பன் கடைசியில் கர்த்தருடன் சுத்தமாகவும் சரியாகவும் இருக்கும் சந்தோஷத்திலும் குற்ற உணர்ச்சி மற்றும் வெட்கத்தில் இருந்து விடுபடும் சந்தோஷத்திலும் மன மகிழ்ச்சி பெறும் சந்தோஷத்திலும் கவனம் செலுத்தினார். அவன் கவனம் ஆபாச படத்துடனும் அது நிமித்தம் இணக்கமற்ற நிலையாகிய தன் பிரச்சனையை தன் மனைவியுடனும் ஆயுருடனும் முற்றிலும் அறிக்கையிட சாத்தியமற்றது தோன்றிய ஒன்றை சகிக்க அவருக்கு தைரியம் உறுதியும் கொடுத்தது. இப்போது அவர் செய்யும்படி தனது ஆயர் ஆலோசனை பற்றி அனைத்தையும் செய்து தன் மனைவியின் நம்பிக்கையை திரும்ப பெற தன் முழு இருதயத்தோட முயற்சி செய்கிறார். நண்பர்களின் கிண்டலை தாங்க அவளுக்கு உதவ பிரசித்தமான தூண்டுதலிலிருந்து ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஆபத்தான சூழ்நிலையை விட்டு வெளியேறும் போது பாலியல் தூய்மையாக இருப்பதன் சந்தோஷத்தில் ஒரு இளம் பெண் கவனம் செலுத்தினாள். தன் மனைவியை அவமானப்படுத்திய தன் பிள்ளைகளுடன் கோபமாக நடந்து கொண்ட ஒருவர் பரிசுத்த ஆவியை தனது மாறாக தோழனாக்க தகுதியாயிருக்கும் சந்தோஷத்தில் கவனம் செலுத்தினார். அந்த கவனம் தான் அடிக்கடி ஆட்பட்ட சுபாவ மனுஷனை விட்டுவிட்டு தேவையான மாற்றங்கள் செய்ய அவரை தூண்டியது. கடந்த 10 ஆண்டுகளில் தனது கடுமையான பாடுகள் பற்றி ஒரு நெருங்கிய நண்பர் அன்னமில் என்னிடம் சொன்னார். அவர் சொன்னார், நான் சந்தோஷத்துடன் கஷ்டப்பட கற்றுக்கொண்டேன். எனது கஷ்டம் கிறிஸ்துவின் சந்தோஷத்தால் விழுங்கப்பட்டது. எலிசாவும் நமது எல்லா முன்னோடிகளுக்கும் மலை முகட்டை தாண்ட உதவ சியோனை அடையும் சந்தோஷத்தில் கவனம் செலுத்தினார். நாம் முன்னால் வைக்கப்பட்டுள்ள சந்தோஷத்தில் உள்ள நாம் கவனம் செலுத்தும் போது நீங்களும் நானும் எதை சகித்திருக்க இயலும்? அப்போது எந்த மனம் திரும்புதல் சாத்தியமாகும்? எந்த பலவீனம் பலமாகும்? எந்த கடிதம் கொள்ளுதல் ஆசீர்வாதமாக மாறும்? அந்த ஏமாற்றங்கள் சோகங்கள் கூட நமக்கு நன்மையாக மாறும். நாம் அந்த சாவலை தேவையை கர்த்தருக்கு கொடுக்க முடியும். நாம் ரட்சகர் கர்த்தாய் கவனம் செலுத்தி சந்தோஷத்துக்காக அவரது மாதிரியில் கவனம் செலுத்தி பின்பற்றும் போது நமது சந்தோஷத்தை தடுப்பவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த கிறிஸ்துவாகிய கோரிக்கோரை நினையுங்கள். ஒரு பிரதான ஆசிரியின் முன்பு கொண்டு வரப்பட்டு கர்த்தரின் வழிகளை புரட்டி போட நீ ஏன் திரிகிறாய்? இந்த ஜனங்களுடைய கலிகூறலை தடுக்கும்படியாக நீ ஏன் இவருக்கு கிறிஸ்து இல்லை என்றே போதிக்கிறாய் என்று கேட்டவரை கோரிக்காரியிடம் ரிட்சகர் பற்றி பொய்யே
சொன்னார். Joy. The unrighteous may experience any number of emotions and sensations, but they will never experience joy. Joy is a gift for the faithful. It is the gift that comes from intentionally trying to live a righteous life as taught by Jesus Christ.
கிறிஸ்துவே அல்லது அவரது கோட்பாட்டை எதிர்க்கும் எதுவும் நமது சந்தோஷத்தை கெடுக்கும். கோரிக்கோர் செய்தியை செய்கிற ஏராளமாக இணையத்திலும் பிள்ளைகளுக்கும் பிரிக்கிற மனுஷர் தத்துவங்களுக்கும் அதில் அடங்கும். நம் உலகத்தை பார்த்து மகிழ்ச்சியான அந்த சூத்திரங்களை பின்பற்றினால் சந்தோஷத்தை நாம் ஒருபோதும் அறிய மாட்டோம். அந்நியர்கள் எவ்வளவு உணர்ச்சி பெருக்காக அனுபவித்தாலும் அந்நியர்கள் எவ்வளவு உணர்ச்சி பெருக்காக அனுபவித்தலாம், அவர்கள் ஒருபோதும் சந்தோஷம் அனுபவிக்க மாட்டார்கள். சந்தோஷம் விசுவாசம் மிக்கவர்களின் வரம். நீதியான வாழ்க்கை வாழ இயேசு கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டவரை அனுபவிக்க சாமதிக்க முயற்சி செய்வதற்கு எப்படி சந்தோஷம் அடைவது என அவர் நமக்கு போதித்தார். நாம் பரலோக பிதாவை நமது வேதனாயிருக்க தெரிந்து கொள்ளும் போது நமது வாழ்க்கையில் இரட்சையின் பாவ நிறுத்தி வேலையை செய்வதை நாம் உணரும் போது நம் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவோம். ஒவ்வொரு முறையும் ஒருவரும் நாம் மன்னிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அல்லது மன்னிப்பும் கேட்கும் போது நாம் சந்தோஷத்தை உணரலாம். இயேசுவின் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சாட்சியளிக்கிறேன், ஆமென்.